திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறான இன்று மார்க்கு நற்செய்தியின் தொடக்கம் நமது வழிபாட்டின் மைய கருத்தாக தரப்பட்டுள்ளது. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் என்று இந்த நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள அறிமுக வார்த்தைகள் நம் சிந்தனையை தோண்டுகின்றன. கிறிஸ்துவ மறையின் உயிர் நாடி என விளங்கும் நான்கு நற்செய்திகளில் மார்க்கு நற்செய்தியை முதலில் எழுதப்பட்டது. இந்த நற்செய்தியின் ஆரம்ப வரிகளில் மட்டுமே நற்செய்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, நற்செய்தி என்ற இந்த வார்த்தையை சற்று ஆழமாக சிந்திக்க முயல்வோம். நல்ல செய்தி என்ற இரு சொற்களின் இணைப்பே நற்செய்தி. இந்த இரு சொற்களில் செய்தி என்ற சொல்லை கேட்டதும் நாளிதழ் அல்லது தொலைக்காட்சியில் நாம் காண்பவற்றையே செய்தி என்று கூறி வருகின்றோம். நம் குடும்பங்களில் உறவுகளை சந்திக்கும் போது அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது என்ன செய்தி என்று நம் பரிமாற்றங்கள் அமைவதை காண்கின்றோம். செய்தித்தாள், தொலைக்காட்சி, நம் குடும்பச் செய்தி என்று நாம் திரட்டும் செய்திகளை தொகுத்தால் நம்மிடையே அதிகமாக, மிக மிக அதிகமாக பரிமாறப்படும் செய்திகள் நல்ல செய்திகளா அல்லது மோசமான செய்திகளா என்ற கேள்வி எழுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, நல்ல செய்திகளை புறந்தள்ளிவிட்டு மோசமான செய்திகளை வெளியிடுவதில் ஊடகங்கள் மிக தீவிரமாக செயல்படுகின்றன. அத்தகைய செய்திகளையே மக்கள் விரும்புகிறார்கள் என்றும் ஊடகங்கள் கூறி தங்கள் தவறை மறைத்து வருகின்றன. எனவே ஊடகங்களை திறந்ததும் நம் கண்களையும் காதுகளையும் சிந்தனையையும் நிறைப்பவை மோசமான செய்திகளே. ஊடகங்கள் வழியே அலை அலையாக நம்மை வந்து தாக்கும் இந்த மோசமான செய்திகளில் ஊறிப்போய்விட்ட நாம் குடும்பங்களில் பரிமாறப்படும் செய்திகளிலும் இந்த சாயலை காண்கின்றோமோ என்ற ஐயம் எழுகின்றது. பல்வேறு ஊர்களில் பல்வேறு நாடுகளில் பிரிந்து வாழும் உறவுகளிடமிருந்து திடீரென ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தால் அவர் ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்லவே அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்கின்றோம். அந்த முக்கியம் என்பது பெரும்பாலும் ஒரு துன்பத்தை, நெருக்கடியை, தேவையை பகிர்ந்து கொள்ளும் செய்தியாக இருப்பதையே நாம் அனுபவத்தில் உணர்கின்றோம். எனது அருமை அன்புள்ளங்களே, செய்தி என்ற சொல்லுக்குள் மோசமான செய்தி என்ற பொருள் இத்தனை ஆழமாக ஊடுருவியுள்ள இந்த வேளையில் நற்செய்தியாளர் மார்க்கு நல்ல செய்தி அல்லது நற்செய்தி என்று சொல்வது எத்தகைய எண்ணங்களை உள்ளத்தில் விதைக்கின்றது என்ற ஆய்வை மேற்கொள்வது நல்லது.
நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த உலகம் அவ்வளவு மோசமில்லை என்பதை பறைசாற்ற ஒவ்வொரு நாளும் நல்லவை ஆயிரமாயிரம் நடக்கத்தான் செய்கின்றன. இருந்தாலும் நூற்றில் ஒன்றாக ஆங்காங்கே நடைபெறும் அக்கிரமங்களை தேவைக்கு அதிகமாக பெரிதுபடுத்தி உலகில் நடப்பதெல்லாமே மோசம் என்ற உணர்வை ஊடகங்கள் வளர்த்து செய்திகளை வியாபாரம் செய்து வருகின்றன. அவ்வப்போது ஊடகங்களில் நல்ல செய்திகள் வெளியாகின்றன. எனவே மோசமானவையே பெரும்பாலும் நடைபெறும் இந்த உலகத்தில் நல்லவையும் எப்போதோ ஒருமுறை நடக்கத்தான் செய்கின்றன என்ற கருத்து நமக்குள் ஆழமாக வேரூன்றி விடுகின்றது. இந்த கருத்தை வேறறுக்க நற்செய்தியாளர் மார்க்கு அவர்கள் இந்த ஞாயிறன்று கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் என்ற வார்த்தைகளுடன் தன் நற்செய்தியை அறிமுகம் செய்கின்றார். இது வெறும் நற்செய்தி அல்ல அன்புள்ளங்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. நற்செய்தி என்ற வார்த்தைக்கு எவ்வாங்கேலியோன் என்ற கிரேக்கச் சொல்லை மார்க்கு பயன்படுத்தியுள்ளார். இந்த சொல் நல்ல செய்தியை சொல்பவர் என்ற பொருளையும் உள்ளடக்கியது. எனவே மார்க்கு அவர்கள் நற்செய்தி என்ற சொல்லால் குறிப்பிடுவது ஒரு கருத்தை அல்லது ஏதோ ஒரு காலத்தில் எங்கோ ஓரிடத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாற்றை அல்ல, அது ஒரு தலைசிறந்த மனிதரை, கடவுளின் தூதரை பற்றியது என்பதை சொல்கின்றார். நற்செய்தியாளர் மார்க்கு அவர்கள் ஒரு நற்செய்தியை அறிமுகம் செய்கின்றார் என்பதை விட நல்ல செய்தியாக வாழ்ந்த ஒருவரை அறிமுகம் செய்கின்றார் என்று சொல்வதை பொருத்தமாக தெரிகின்றது. அவ்விதம் நல்ல செய்தியாக வாழ்ந்தவர் யார்? இயேசு. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலும் நம்மை போலவே தன்னை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் மோசமான செய்திகளையே கேட்டும் பார்த்தும் வளர்ந்தவர். சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் என்று இன்று நாம் பேச ஆரம்பித்தால் அங்கிருந்து நல்லது எதுவும் வராது என்ற அளவு மோசமானவற்றையே கேட்டு கேட்டு நாம் அலுத்து போய்விட்டோம். நமக்கே இந்த நிலை என்றால் அன்புள்ளங்களே, அங்கு வாழ்பவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அங்கு வாழ்பவர்கள் தங்கள் நம்பிக்கையை எல்லாம் இழந்து நொறுங்கி போயுள்ளனர் என்று அப்பகுதியில் பணியாற்றும் திரு அவை தலைவர்கள் சொல்லி வருகின்றனர். இயேசு வாழ்ந்த காலத்திலும் பாலஸ்தீனம் ரோமிய ஆக்கிரமிப்பில் நொறுங்கி வந்த காலம். ஒவ்வொரு நாளும் அங்கு நிகழ்ந்த அக்கிரமங்களை கண்ட இயேசு அந்த செய்திகளின் பாரத்தால் நசுங்கி போகாமல் அந்த செய்திகளுக்கு மாற்றாக நம்பிக்கை தரும் செய்திகளை தன் சொல்லாலும் செயலாலும் உருவாக்கினார். நல்ல செய்திகளே நிரந்தரமானவை, ஏனைய மோசமான செய்திகள் நிரந்தரமற்றவை என்பதை மக்கள் மனதில் ஆழ பதிக்க தன் உயிரையே பணயம் வைத்து உழைத்தார் இயேசு. இறுதியில் தன் உயிரையே பலியாக தந்து இறந்து உயிர்த்ததால் நல்ல செய்தி என்றும் வாழும் என்ற நம்பிக்கையையும் தந்தார் இயேசு.
நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள்.
எனதருமை அன்புள்ளங்களே, இயேசு என்ற நற்செய்தி வாழ்ந்ததால் புண்ணியம் பெற்ற அந்த புனித பூமியில் அவரைப் போலவே இன்றும் நல்ல செய்திகளை வாழ்ந்து வரும் பலர் இருக்கத்தான் செய்கின்றனர். அவர்களில் ஒருவர் மருத்துவரான இசேல்தீன் அபுவேலாஷ் அவர்கள். அன்புள்ளங்களே, போர் என்ற பெயரால் வரைமுறையற்ற வன்முறையை வளர்த்து வரும் மனிதர்கள் நடுவில் இந்த உலகம் அவ்வளவு மோசமில்லை என்ற நம்பிக்கையை வளர்ப்பவர்களில் ஒருவர் மருத்துவர் இசேல்தீன் அபுவேலாஷ். அவர் எழுதிய ஐ ஷால் நாட் ஹேட் எ காசா டாக்டர்ஸ் ஜேர்னி, அதாவது நான் வெறுப்பு கொள்ள மாட்டேன் காசா பகுதி மருத்துவரின் பயணம் என்ற நூல், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பூமியில் பயணம் மேற்கொண்ட வேளையில் அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. அந்த நூலில் மருத்துவர் அபுவேலாஷ் கூறும் கருத்துக்கள் நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகின்றன. அன்பு நெஞ்சங்களே, மருத்துவர் இசேல்தீன் அபுவேலாஷ் அவர்களை பற்றி ஒரு சில விவரங்கள் இதோ. இஸ்ரேல் இராணுவமும் பாலஸ்தீன போராளிகளும் பல ஆண்டுகளாக மோதல்களில் ஈடுபட்டு வரும் காசா பகுதியில் ஜபாலியா என்ற முகாமில் வளர்ந்தவர் அபுவேலாஷ். தன் மருத்துவ படிப்பை முடித்த பின்னர் இஸ்ரேல் பகுதியில் மருத்துவராக பணியாற்ற சென்ற முதல் பாலஸ்தீனியர் இவரே. இந்த இரு நாடுகளிடையே பாலங்களை உருவாக்க தான் செய்யும் சிறு முயற்சி அது என்று கூறினார். 2009 இஸ்ரேல் இராணுவம் காசா பகுதியில் மேற்கொண்ட ஒரு தாக்குதலில் மருத்துவர் அபுவேலாஷ் அவர்களின் இல்லம் தகர்க்கப்பட்டு பசான், மாயார், ஆயா என்ற இவரது 3 மகள்களும் கொல்லப்பட்டனர். அதற்கு பின்னரும் சில ஆண்டுகள் அவர் இஸ்ரேல் பகுதிக்கு சென்று மருத்துவ பணிகள் ஆற்றி வந்தார். இன்று வரை அன்புள்ளங்களே, மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் இஸ்ரேல் இராணுவத்தையோ ஏனைய குழுக்களையோ தன் துன்பங்களுக்கு காரணம் என்று குற்றம் சொல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்.
மற்றவர்களை குற்றம் சொல்வதற்கு நாம் பயன்படுத்தும் சக்தியை நல்லது செய்வதற்கு பயன்படும் சக்தியாக மாற்றினால் நாம் முன்னேறுவதற்கு வாய்ப்புண்டு
என்று மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் வத்திக்கான் வானொலிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை தாக்குதலில் தன் இல்லத்தையும் 3 மகள்களையும் பறிகொடுத்த மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் தன் வேதனையை ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்தினார். நம்மிடம் உள்ள பல்வேறு ஆயுதங்கள் அனைத்தையும் விட மிக வலிமையான ஆயுதம் கல்வியே என்று கூறும் மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் அந்த கல்வியை மத்திய கிழக்கு பகுதியில் வாழும் பெண்களுக்கு வழங்கும் நோக்கத்தோடு தன் 3 மகள்களின் நினைவாக டாட்டர்ஸ் ஃபார் லைஃப், அதாவது வாழ்வுக்காக மகள்கள் என்ற அறக்கட்டளையை நடத்தி வருகின்றார்.
இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கிடையே அமைதியை உருவாக்கும் முயற்சிகளுக்கு என்னுடைய 3 மகள்களின் உயிர்கள் இறுதி பலிகளாக அமைந்தன என்பதை அறிந்தால் என் மனம் அமைதி பெறும்
என்று மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் நான் வெறுப்பு கொள்ள மாட்டேன் என்ற தன் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அன்பு இதயங்களே, பாலஸ்தீனம் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே நடப்பதெல்லாம் அழிவு மட்டுமே என்பதை செய்திகளாக வெளியிட்டு வரும் ஊடகங்களை நம்புவதை காட்டிலும் அந்த பகுதிகளிலும் நற்செய்திகளாக வாழ்பவர்கள் உள்ளனர் என்பதை அங்கு வாழ்ந்த இயேசுவின் வழியாக மருத்துவர் அபுவேலாஷ் போன்று அங்கு தொடர்ந்து வாழும் நல்லவர்கள் வழியே அறிய முயல்வோம். இந்த நற்செய்திகளை பரப்புவதற்கு ஊடகங்கள் முன்வராது. இருந்தாலும் நல்லவை இந்த உலகத்தில் நடக்கத்தான் செய்கின்றன என்ற நம்பிக்கையை வளர்ப்பது நாம் ஆற்றக்கூடிய முதல் நற்செய்தி பணி. அமைதியின் இளவரசராம் இயேசு வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த திருவருகை காலத்தில் அமைதியின் தூதர்களாக ஆயிரம் ஆயிரம் உள்ளங்கள் நம்மை சுற்றி இன்றும் வாழ்கின்றனர் என்ற நற்செய்தியை நம்மால் முடிந்தவரை இந்த உலகத்தில் பரப்ப முயற்சிகளை மேற்கொள்வோம்.
வாழ்விழந்தோர் வாழ்ந்திட வழியாக, வலிமையற்றோர் மிக வலிமை பெற்றிடவே, நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட, நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட, நலிவடைந்தோர் நீ மீறவே நாளும். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நம் விழியும் வழியும் ஏசென்போம், நம் வாழ்வும் வளமும் அவரென்போம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.